الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا او كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் திரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், சாபியாவுங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துடைய முஸ்லிம்களுடைய கடந்த கால வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் முஸ்லிம்களிடத்தில் ஒற்றுமை, ஐக்கியம், விட்டுக் கொடுப்பு, பண்பாடு சீராக இருந்ததோ அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் இஸ்லாத்தை பிளவுபடுத்துவதற்கும், இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்கும் அவர்கள் கையாண்ட ஒரு முறைதான் இஸ்லாத்துடைய முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை கெடுப்பது. முஸ்லிம்கள் ஒற்றுமைப்பட்டால் அசத்தியவாதிகளுக்கு தலை நிமிர்ந்து தலை தூக்கி வாழ முடியாது என்பது அந்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் குர்ஆன் சொல்கின்ற உண்மை. சில சுயநலவாதிகள், சிலருக்கு அரசியல் சுயநலம், சிலருக்கு பொருளாதார சுயநலம், சிலர்களுக்கு அவர்களுடைய பட்டம் பதவிகளுடைய சுயநலம், அந்த காலம் தொட்டு நாம் பார்த்த வரலாற்று உண்மை என்னவென்றால் முஸ்லிம்களுக்குள்ளே பிளவை ஏற்படுத்துவது, முஸ்லிம்களுக்கிடையிலே வேற்றுமையை உண்டு பண்ணுவது. கண்ணியமானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்குள் சண்டை செய்து மோதி உங்களுக்கிடையிலே பிரச்சனை பட்டுக் கொண்டால் முதலாவது அல்லாஹ் சொல்வது நீங்கள் கோழைகளாகி விடுவீர்கள், கோழைத்தனம் உண்டாகும். எனவே நம்முடைய ஒற்றுமை சீர்கெடும் பொழுது நமக்கு முதலாவது ஏற்படுவது கோழைத்தனம். அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை பாருங்கள், உங்களுடைய காற்று போய்விடும். உதாரணமாக விளையாடுகின்ற ஒரு காட்பந்து ஃபுட்பால், இது காற்று அடிக்கப்பட்டிருந்தால் உறுதியாக இருக்கும், விளையாடுவதற்கு பொருத்தமாக இருக்கும், அது சக்தி வாய்ந்ததாக இருக்கும், அது பெருமதி உள்ளதாக இருக்கும். அதனுடைய காற்று இறங்கிவிட்டால் அதையும் பழுது பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஒத்தகபரி உங்களுடைய காற்று போய்விடும் என்றால் உங்களுடைய சக்தி குன்றிவிடும், உங்களுடைய பலம் குறைந்துவிடும், உங்களுடைய என்ன சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்ற கண்ணியம் போய்விடும். எனவே கண்ணியமானவர்களை வேற்றுமை, பிரச்சினை, மோதல், கருத்து முரண்பாடு நம்முடைய சமூகத்தை வேற்றுமைப்படுத்துகின்ற வழியை நோக்கி செல்லும் பொழுது நாம் தான் பலவீனப்படுவோம். எத்தனையோ விடயங்கள் இருக்கத்தக்கன, நமக்குள்ளே பிரச்சனை பட்டுக் கொள்வோம், நமக்குள்ளே ஒருவரை ஒருவரை தாக்கிக் கொள்வோம், நமக்குள்ளே ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொள்வோம். ஒற்றுமை, கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் மனிதன் அடிப்படையில் இருக்கும், ஆனால் உள்ளம் வேறுபடாமல் பாதுகாத்துக் கொள்வது நம் ஒவ்வொருடைய கடமை. என கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அபூபக்கர் அலியல்லாஹுவர்கள், உமர் அலியல்லாஹுவர்கள், நபி அவர்களுடைய வலதுகையும் இடதுகையும் போன்று எப்பொழுதும் ஒன்றாக இருந்தவர்கள். நபி அவர்கள் ஏதாவது ஆலோசனைகள் செய்யும் பொழுது, மஷூரா கேட்கும் பொழுது, இருவருடைய ஆலோசனைகளும் மலைக்கும் மடுவுக்கும் இடையில் வித்தியாசம் போன்றிருக்கும். சபையிலே மஷூரா சொல்லும் பொழுது, ஆலோசனை சொல்லும் பொழுது இவருடைய கருத்து அவருடைய கருத்துக்கு நேர் மாற்றமாக இருக்கும். சபை முடிந்தவுடன் நகமும் சதையும் போன்று செயல்படுவார்கள். கருத்து, கருத்து முரண்பாடு, நம்முடைய சிந்தனையுடைய வேறுபாடு நம்முடைய உள்ளத்தோடு சம்பந்தப்படும் பொழுது வேற்றுமை ஏற்படும். ஒருவர் ஒருவர் வெறுப்போம். சில வேளை கண்ணியமானவர்களே, நம்முடைய இனத்தை தவிர்ந்த ஏனையவர்களை விட நம்முடைய இனத்தவர்களை வெறியோடு பார்ப்போம். பிறரை பார்த்து சிரிப்போம், நம்முடைய இனத்துக்குள் இருக்கின்ற நமது முஸ்லிம் சகோதரர்கள் வேறு ஒரு சாதி, வேறு ஒரு இயக்கம், வேறு ஒரு தரப்பு என்பதால் சிரிக்க மாட்டோம். பிறருக்கு, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு உதவி செய்வோம். நம்முடைய இனத்தை சேர்ந்த எனக்கு பிடிக்காதவர் என்பதால் இவருக்கு உதவி செய்ய மாட்டோம். இந்த அளவு வேற்றுமை உண்டாகும். எனக்கு கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய நாட்டு பிரச்சனையாக இருக்கலாம், உலக மட்டத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் விட்டுக் கொடுத்த ஒரு இடம் நமது வேற்றுமை, நமது பிரிவு. நாம் பிரிவது நம்முடைய பல பெயர்களிலே நம்முடைய பிரிவுகள் தான் இன்று நம்மை பலவீனப்படுத்தியிருக்கின்றன. அந்த காலத்திலும் கூட கண்ணியமானவர்களே, அப்துல்லா இப்னு சபா என்ற ஒருவன் இருந்தான். அப்துல்லா இப்னு சபா, இவன் முஸ்லிம்கள் போன்று முஸ்லிம்களில் ஒருவனாக நடித்துக் கொண்டிருந்த ஒரு யூதன், முஸ்லிம்களை போன்று பாசாங்கு செய்து கொண்டிருந்த ஒருவன், இவன் முஸ்லிம்களுக்கிடையிலே பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு பல சந்தர்ப்பங்களிலே பல்வேறுபட்ட ஆபத்தான நிலைமைகளை தோற்றுவித்தான். அதற்கு பாவித்தான் முஸ்லிம் பெயரில் வாழ்ந்த சில நயவஞ்சகர்களை. அவனுடைய ஆயுதம் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். நயவஞ்சகர்களை வைத்து முஸ்லிம்களுக்கிடையிலே இருக்கின்ற சிறிய சிறிய பிரச்சனைகளை முற்ற வைத்தார். அதை அவர்களுடைய தலைவன் யார்? அப்துல்லா இப்னு உபை. நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா இப்னு உபை. இவனுடைய சகாக்களை வைத்து முஸ்லிம்களுக்கிடையே, முஸ்லிம்களிடம் சென்றால் நாங்கள் உங்களுடைய ஆட்கள், முஸ்லிம் அல்லாதவர்களிடம் சென்றால் நாங்கள் உங்களுடைய ஆட்கள். இரண்டு சாராருக்கும் இடையிலே கோல் மூட்டி, புறம் பேசி, குத்திவிட்டு, என்ன தூண்டிவிட்டு, எரிகின்ற நெருப்பிலே சூடு காய்கின்ற ஒரு 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 விடயத்தை தான் அப்துல்லா இப்னு உபை செய்து வந்தார். முஹாஜிரீன்கள் மதினாவுக்கு வந்த கட்டங்களில் அன்சாரிகளையும் மதினாவாசிகளையும் முஹாஜிரீன்களையும் தூண்டி விடுவதற்கு பல பல முயற்சிகளை செய்தான். அவர்களுக்கிடையிலே ஒற்றுமையா இருக்கிறார்கள். மக்காவிலிருந்து வந்தவர்களை மதிக்கிறார்கள், பொருளாதார உதவி செய்கிறார்கள், வீட்டில் இடம் கொடுக்கிறார்கள், என்ன இவர்கள் சம்பாதித்து அவர்களுக்கு செலவழிக்கிறார்கள். இந்த ஒற்றுமை நீண்டு சென்றால் நமக்கு நம்முடைய விளையாட்டை போட முடியாமல் இருக்கும் என்பதற்காக தூண்டி அவர்களுக்கிடையிலே பிளவுகள் ஏற்படுத்துவதற்கு சிறிய சிறிய தனிநபர் பிரச்சனைகளை அவர்களுடைய குடும்ப வைராக்கியத்தை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதற்கு இவன் முயற்சி செய்தான் என்றால் கண்ணியமனே, இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலைமைக்கு நாம் இன்று தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் அது ஒரு வகையில் உண்மைதான். ஒற்றுமை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? கண்ணியமானவர்களே, நாளாந்தம் ஐந்து நேர தொழுகையும் ஐந்து நேர தொழுகையிலும் இமான் ஜமாத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது ஒற்றுமை. இமான் ஜமாத் ஒரு சஃபில் 20 பேர் என்றால் அந்த 20 பேரும் 20 குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சிலவேளை 20 பேருடைய நிறமும் வித்தியாசம், 20 பேருடைய பொருளாதார வசதியும் வித்தியாசம். ஒருவர் ஏழை, வலது பக்கத்தில் பணக்காரர், இடது பக்கத்தில் ஒரு அரசியல்வாதி. சிலவேளை முன்சப்பிலே ஏழை, பின்சப்பிலே பணக்காரர். முன்சப்பிலே படிக்காதவர், பின்சப்பிலே படித்தவர். முன்சப்பிலே கூலி தொழிலாளி, பின்சப்பிலே முதலாளி. கண்ணியமானவர்களே, தொழுகையின் சப்பில் இருந்து நம்முடைய ஒற்றுமை ஆரம்பிக்கிறது என்றால் அதனால் தான் அவர்கள் அம்பு நேராக்கப்படுவது போன்ற, அம்பு நேராக்குவது என்றால் என்ன, மரத்திலே சீவி அந்த அம்பை செய்கின்ற பொழுது அதை வளைந்திருந்தால் இலக்கை அடையாது, அது வளைந்திருந்தால் அந்த பிராணியை வேட்டையாடாது, அது வளைந்திருந்தால் சில வேளை அம்பு எய்பவருக்கே ஆபத்தாக மாறும், அம்பு வளைந்திருந்தால் அம்பு எய்பவருக்கே அது காயத்தை உண்டு பண்ணும். அம்பை நேராக்குவது போன்று சப்புகளை நேராக்கினார்கள் என்றால் கண்ணியமானவர்களை கொஞ்சம் நெஞ்சிப்புறம் ஒருவருடைய முன்னால் தள்ளி இருந்தால் கூட நபியவர்கள் அப்படியே சமப்படுத்துவார்கள் என்றால் சப்பிலிருந்து ஒற்றுமை ஏற்படுகிறது. இன்று சப்பையே பரிபூர்ணப்படுத்தாமல் அடுத்த சப்பை ஆரம்பிக்கின்ற காலம் நம்முடைய தொழுகையில் சப்பை கூட பரிபூர்ணப்படுத்தாத சமூகமாக நாம் மாறியிருக்கிறோம். ஒற்றுமை அங்கிருந்து கெட்டு போகிறது. பிடிக்காதவர் முன் சப்பில் இருக்கிறார், பின்னால் ஒருவர் வருகிறார், அந்த சப்பிலே நின்றால் எனக்கு பிடிக்காதவன் என்னுடைய எதிரிக்கு பக்கத்தில் நிற்க தேவைப்படும், நான் பின் சப்பில் நிற்கிறேன் என்று நிற்கின்ற காலம். தொழுகையில் கூட விரோதத்தையும் குரோதத்தையும் நாம் விட்டு கொடுக்காத ஒரு சமூகம் என்றால் நம்முடைய ஒற்றுமை எங்கு? கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் உங்களுடைய உள்ளங்கள் வேறுபடும், சப்பிலே வேறுபட்டால் உள்ளங்கள் பிரிந்துவிடும். சப்பிலிருந்து, தொழுகையுடைய சப்பிலிருந்து நபியர்கள் ஒற்றுமை பேணினார்கள். இக்காம சொல்லப்பட்டு விட்டது, ஒரு தொழுகையை தொழுகைக்கு இமாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகி விட்டார்கள். காதுக்குள் ஒருவர் ரகசியம் சொன்னார், ஏதோ ஒரு தகவலை முன்வைத்தார். அந்த இக்காம சொல்லப்பட்ட தொழுகை சற்று தாமதமாக நடக்கும் என்று தொழுகையை கலாவாக்குவதல்ல, உரிய நேரம் தாராளமாக இருக்கிறது, அந்த தொழுகையை கொஞ்சம் தாமதத்தை நான் தொழுவிப்பேன் என்று சொல்லிவிட்டு ஓடி செல்கிறார்கள். தகவல் சொன்னவருடைய தகவலை நோக்கி விடயத்தை விசாரித்து பார்த்தால் என்ன சொன்னார், யார் ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் இரண்டு குடும்பம், இரண்டு கோத்திரத்துக்கு இடையிலே பிரச்சனை, நீங்கள் வர வேண்டும் ஒற்றுமைப்படுத்த. இக்காம சொல்லப்பட்ட தொழுகையை தாமதித்து தொழுதார்கள், அந்த ஒற்றுமை கடக்கூடாது என்பதற்காக ஓடினார்கள். இதுதான் ஒற்றுமை. எங்கிருந்து ஆரம்பிப்பது? தனிநபரிலிருந்து ஆரம்பிப்பது. சலாம் எதற்கு கண்ணியமானவர்களே? சலாம் எதற்கு? சலாம் ஒற்றுமைக்குரிய வார்த்தை, சலாம் பிறரை மன்னிக்கின்ற வார்த்தை, சலாம் பிறரை மதிக்கின்ற வார்த்தை. அதனால் தான் எங்கு போனாலும் சலாம், புது மாப்பிள்ளைக்கு சலாம் கொடுக்கும் பொழுதும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, தந்தை மரணித்து அழுது கொண்டிருக்கின்ற மகனுக்கு சலாம் சொல்லி முசாபா செய்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, அவரை சந்திக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவருடைய குழந்தை மரணித்திருக்கிறது, அவரை சந்தித்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்நாட்டவரை சந்தித்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளிநாட்டவரை சந்தித்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொல்பவர் வெள்ளையர், சலாம் சொல்லப்படுபவர் கருப்பர், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளை கருப்பை வைத்து, ஏழ்மை பணத்தை வைத்து, பட்டம் பதவியை வைத்து, அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி கவலையை வைத்து கூட சலாம் வித்தியாசப்படாது. சலாம் சலாம் தான். ஏன் தெரியுமா? அந்த சலாத்தை கூட ஆளுக்கேற்றவாறு அல்ல அமைக்கவில்லை. ஒற்றுமை பணக்காரர் இந்த வார்த்தையை பாவிக்க வேண்டும், ஏழை இந்த வார்த்தையை பாவிக்க வேண்டும். பணக்காரர் சொல்கின்ற சொல்லாமல் ஏழைக்கு சொல்லக்கூடாது. பணக்காரருக்கு அப்படி சொல்லலாம், ஏழைக்கு இப்படி சொல்லலாம், படித்தவருக்கு அப்படி சொல்லலாம், படிக்காதவருக்கு இப்படி சொல்லலாம் என்று வித்தியாசப்படுத்தாத அமைப்பிலே சலாம் கூட ஒரு வார்த்தை என்றால் அது சலாமும் ஒற்றுமை. நம்முடைய வார்த்தை ஒற்றுமை. பிறருடைய துக்க சுகங்களில் எப்படி பங்கெடுக்க வேண்டும், எந்த அளவு ஒற்றுமை, பிறருடைய சாதாரணமான செயல்பாடில் கூட நம்முடைய பங்களிப்பு. பக்கத்தில் இருக்கிறார் ஒருவர் தும்முகிறார், அவர் தும்பினால் எனக்கு என்ன, அவர் தும்பினால் அவர் அவருடைய பாட்டில் இருக்கட்டும், அவர் தும்பினால் கூட அவரை நீங்கள் அவரை அவரை பாருங்கள், அவரை நோக்குங்கள், அவர் என்ன சொல்வார், அல்ஹம்துலில்லா சொல்வாரா, நீங்கள் இரஹமுக்கல்லா சொல்லுங்கள். தும்புகின்றவரை கூட விட வேண்டாம், அந்த தும்மலில் பங்கெடுங்கள், இரஹமுக்கல்லா சொல்லுங்கள். என்ன இஸ்லாம், தும்புகின்றவர் அல்ஹம்துலில்லா, நீங்கள் இரஹமுக்கல்லா. சரி, நான் அல்ஹம்துலில்லா சொன்னேன், அவர் இரஹமுக்கல்லா சொன்னால் என்ன, சொல்லா விட்டால் என்ன, பின்பு தும்மியவருக்கு சொல்கிறது இல்லை, உங்களுக்கு ரஹமத்துடைய துவாவை செய்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் ஹிதாயத்துடைய துவாவை செய்யுங்கள். யஹ்திகும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டட்டும், நேர்வழி காட்டட்டும், பாலக்கும் உங்களுடைய சகல விவகாரங்களையும் சீராக்கி தரட்டும். ஒருவர் தும்புவதில் கூட ஒற்றுமை இருக்கிறது, தும்மலே ஒற்றுமை. தும்மலில் மூன்று நபர்களுடைய துவா சம்பந்தப்படுகிறது, இரண்டு பேர் ஆனால் மூன்று துவாக்கள். தும்மியவர் அல்ஹம்துலில்லா, கேட்டவர் யர்ஹமுக்கல்லா, மீண்டும் ஆரம்பத்தில் தும்மியவர் யஹ்திகுமுல்லாஹ் வஸ்ஸலாம் என்றால், கண்ணியமானவர்களே, தும்மலில் கூட இஸ்லாமிய ஒற்றுமை காட்டப்படுகின்ற மார்க்கம் இஸ்லாம். எவ்வளவு அழகான மார்க்கம், எவ்வளவு அழகான மார்க்கம். ஒரு கவலையோடு இருக்கிறாரா, ஒரு கஷ்டப்படுகிறாரா, அவனுக்கு வந்த கஷ்டம் அவனோடு போகட்டும், அவனுக்கு என்ன ஏதாவது கவலையா இருக்கும், யாராவது ஏசி இருப்பார்கள், அடித்திருப்பார்கள், ஏதாவது பணம் இல்லாமல் இருக்கும், ஏதாவது குடும்பத்தில் மையத்தாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்து விட்டு, அதை நீங்கள் யோசித்து விட்டு போக வேண்டாம். அவரோடு பேசுங்கள் ஒற்றுமை. பல சகாபாக்கள் நடந்தது, ஜாபியானவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், கவலை. அவருக்கு கவலையா, ஜாபியர் என்ன கவலை, என்ன அப்படியா, நான் துவா செய்கிறேன், கண்ணியமான துவா கட்டாயம் செய்யத்த வேண்டும். நபியவர்களுடைய துவாவை விட உன்னதமான, உயர்ந்த, என்ன நம்ப தகுந்த, ஏற்றுக்கொள்வதற்கு பொருத்தமான துவா யாருடைய துவாவும் இல்லை. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய விடயத்தில் நான் என்ன செய்யலாம், இந்த சம்பவத்தை நான் விளங்கப்படுத்த முன்னல் ஒற்றுமை பற்றிய ஹதீஸை சொல்லிவிட்டு வருகிறேன். கண்ணியமானவர்களே, உள்ளங்களை சுத்தப்படுத்துவோம். யாரை பற்றியும் நம்முடைய உள்ளத்தில் எந்த விதமான வஞ்சகம் குரோதமும் இல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் தூங்கினோம் என்றால், உறங்கினோம் என்றால், ஓரளவு அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை நாம் ஆதரவு வைக்கலாம். ஒற்றுமைக்கு நபியவர்கள் சொன்ன இரண்டு உதாரணங்களை மாத்திரம் சொல்கிறேன், அதை விளங்கப்படுத்தி இந்த நிகழ்வை நான் இடையிலே விளங்கப்படுத்துகிறேன். ஆரம்பத்தில் நான் சொன்ன ஹதீஸ், இப்பொழுது நாம் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறோம், நமக்கு நடுவிலே இரண்டு பிரதானமான தூண்கள், மஸ்ஜிதுடைய வடிவம் மூலைகளிலும் தூண்கள் இருக்கின்றன. ஒரு மூமின் பிற மூமினுக்கு எப்படிப்பட்ட தொடர்பு தெரியுமா, ஒரு மூமினும் இன்னொரு மூமினுக்கும் இடையில இருக்கின்ற அந்த கனெக்ஷன் எப்படிப்பட்ட தெரியுமா, கட்டிடம் போன்றது. கட்டிடம் அந்த கட்டடத்துடைய ஒரு பகுதி மறுபகுதிக்கு பக்க பலம், கட்டடத்துடைய வலது பகுதி இடது பகுதிக்கு, பிற்பகுதி முற்பகுதிக்கு, நடுப்பகுதி மேற்பகுதிக்கு பக்க பலம். எசுத்து பாதுபாதா, ஒன்றுக்கொன்று உறுதிப்படுத்தி, இது அதற்காக வேண்டி கஷ்டத்தை சுமந்து பாரத்தை சுமந்து நிற்கிறது. ஒரு பக்கம் சரிந்தால் ஒரு தூண், உதாரணம் இந்த தூணுக்கு சுயமாக செயல்படலாம், அல்ல உயிரை கொடுத்தான் இந்த தூண், என்னால் இந்த இரண்டு தூண்களும் எங்களால் இந்த ஸ்லப்பை, இந்த முகடை சுமக்க முடியாது என்று ஒதுங்கினால் என்ன நடக்கும், இந்த தூண் இரண்டும் இப்பொழுது ஒதுங்கிக் கொண்டால், நகர்ந்து கொண்டால் நடுப்பகுதி இடிந்துவிடும், இருக்கின்றவர்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படும். எனவே ஒற்றுமை கெடும் பொழுது சமூகம் அழியும், ஒற்றுமை கெடும் பொழுது சமூகம் சின்ன பின்னமாகும், ஒற்றுமை கடும் பொழுது சமூகத்துக்கு உடலியல் ரீதியான உளவியல் ரீதியான ஆபத்துகள் வரும் என்பதை கட்டடத்தை உதாரணம் சொன்ன நபியர்கள். என்ன இருந்தாலும் கட்டடத்துக்கு இருக்கின்ற எல்லாமே சேதம், சொத்தாக இருந்தால் சொத்து சேதம், வாகனமா இருந்தால் வாகனம் சேதம், உயிர் இருந்தால் உயிர் சேதம், எதுவும் இருந்தாலும் கட்டிடம் இடிந்து விழுந்தால் சேதம். மழை பெய்தாலும் ஒழுகும், வெயில் அடித்தாலும் நமக்கு வெயில் படும். கட்டிடத்தில் பரிபூர்ண தன்மை இல்லை என்றால் வெயிலில் வேர்வை வரும், மலையில் இணைந்து தத்தளித்துக் கொண்டிருப்போம். எனவே கட்டிடம் போன்றது. யசுத்து பாகு பாபா. இன்னும் ஒரு உதாரணம், மசல் முஃமினீன ஃபீ தவாதிஹிம் வ தஆதுஃபிஹிம் வ தராஉமிஹிம் கமஸலில் ஜஸத். உடம்பு போன்றது. கட்டிடம் இல்லை, நீங்கள் தனியிருக்கிறீர்கள், அவங்களோட உடம்பை பாருங்கள், உங்களுடைய உடம்பு சமூகம். உதாரணம் ஒன்று சொல்கிறேன், காய்ச்சலும் தலைவலியும், காய்ச்சல் தலைவலி, காய்ச்சல் என்றால் பெரும்பாலும் தலைவலி இருக்கும், சளி தடுமல் காரணமாக இருக்கும். இந்த உதாரணத்தை உள்ளத்தால் சிந்தித்து கேளுங்கள். நான் நிதானமாக அமைதியாக பேசுகிறேன், எனக்கு விரைவாக சத்தமாக பேசலாம், எல்லோரும் கிரகிக்க வேண்டும் என்பதற்காக. நான் மெதுவாக பேசுவதை தூங்குவதற்கல்ல, எல்லோரும் விளங்குவதற்கு. கண்ணியமானவர்களே, உடம்பு காய்ச்சல் தலைவலி, தலைவலி அல்லாஹ் உதவி கேட்க வேண்டும், தொழ வேண்டும், அழ வேண்டும், சிபாவை கேட்க வேண்டும், மருந்து பாவிப்பது சுன்னத். இப்பொழுது என்ன, ஒரு பாம் தலைவலி வருகிறது, இந்த இடத்தில் பாம் டப்பா இருக்கிறது, ஒரு 50 மீட்டர் கங்கால். இந்த தலைவலி கொஞ்சம் மெதுவாக சுகமடைய வேண்டும் என்றால் அந்த பாம் பூசப்பட வேண்டும். 50 மீட்டர் கங்கால் இருக்கிறது, 50 அடிகளை கங்கால் இருக்கிறது அந்த பாம். இப்பொழுது இந்த தலைக்கு யார் உதவி செய்வது? அது வாப்பாவுக்கு தலைவலி வந்து மகன் உதவி செய்வதாக இருந்தாலும் மகன் நடக்க வேண்டும், கையால் எடுக்க வேண்டும், மீண்டும் நடந்து வர வேண்டும், பாந்தப்பாவை திறக்க வேண்டும், விரலில் தொட வேண்டும், பூச வேண்டும். இது இன்னும் ஒருவர் உதவி செய்வதாக இருந்தாலும் தியாகம் தேவை. சரி, நாம் நமக்கே பாம்பூச போகிறோம், 50 அடிக்கங்கால் பாம்பு இருக்கிறது, இங்கே தலைவலிக்கிறது, பாம்பப்பாவை கூப்பிட்டால் வராது. இப்பொழுது தலைவலிக்கிறது, பாம்பூச வேண்டும், கால் முதலாவது பங்களிப்பை செய்கிறது, எலும்புகிறது, நடக்கிறது. அதற்கு முன்னால் கண் உதவி செய்தது, பாம் டப்பா அதோ அந்த தட்டு ராக்கையில் இருக்கிறது, அலுமாரியில் இருக்கிறது, மேசைக்கு மேலே இருக்கிறது. கண் தன்னை கண் விட்டுக் கொடுத்தது, கண் சொன்னது உனக்கு தலைவலியா, நீ பார்த்துக்கொள், நான் என்னை மூடிக்கொள்கிறேன் என்று நான் தூங்கப் போகிறேன். தூங்காது, தூங்காது. பாண்டப்பாவை காட்டுவதற்கு அந்த கண், என்னை நான் பாவிக்கிறேன், என்னை தியாகம் செய்கிறேன் உன்னுடைய தலைவலிக்கு. கால் நடக்கும், நான் நடக்க மாட்டேன், நான் எலும்ப மாட்டேன், இல்லை எலும்பும் போகும். கை உதவி செய்யும் டப்பாவை எடுப்பதற்கு கொண்டு வந்து பாம் அந்த விரல் திறந்து கொடுக்கும். யாருமே டப்பாவை எடுத்து தலையில் பூசுவது கிடையாது, விரலால் தொட்டு தான் பூசுவோம். இப்பொழுது விரல் சொல்லாது, உனக்குத்தான் வலி, தலையை பார்த்து சொல்லாது, உனக்குத்தான் வலி, நீ வேண்டும் என்றால் நீயே பூசிக்கொள், இல்லை உன்னுடைய வருத்தத்துக்காக நான் அந்த காரத்தை, பாம்புடைய காரத்தை பொறுத்துக் கொள்கிறேன். இதுதான் சமூகம். உன்னுடைய வழிக்காக எனக்கு ஒரு வழியும் இல்லை, எனக்கு சில வேலை தாங்கும், நான் இந்த கையால் பாமை தொட்டால் என்னுடைய கையில் ஏற்கனவே என்னுடைய உறுப்பில் எந்த எண்ணிலே ஒரு புண்ணு இருக்கிறது, அதுக்கும் ஆபத்து, அது தாங்கும். இல்லை, காரமாக இருந்தாலும் தலை வழியா உனக்கு நான் பூசி விடுவேன். சில வேலை பாமுடைய காரத்தால் கண் கண்ணீர் வடிக்கும், தூங்காது, தூக்கம் விழிக்கும். காய்ச்சலா, வளமையாக ருசியான உணவுகளை விரும்பி விரும்பி தின்னுகின்ற நாவு, ருசிக்கின்ற நாவு சாப்பாட்டை தியாகம் செய்யும். இன்று நல்ல ஒரு பிரியாணியை சாப்பிட நினைத்திருந்தேன், உணவு காய்ச்சல், எனவே எனக்கு பிரியாணி தான் வேண்டும் என்று அடம் பிடிக்காது. இந்த ரசமும் சோறுமாக இருந்தாலும் நான் அதை சகித்துக் கொள்கிறேன், எனக்கு ரசத்துடைய ருசி போவது மேன் தெரியுமா, காய்ச்சலால் என்னுடைய சகோதரர் அவதிப்படுகிறார். இதுதான் உதாரணம், இது ஒரு உதாரணம், பல உதாரணங்கள் நாம் சிந்தித்துக் கொள்ளலாம். எனவே உடம்புக்கு நபியர்கள் ஒப்பாக்கினார்கள் ஒற்றுமையை. கண்ணியமானவர்களே, இந்த ஒற்றுமை சீர்கெடாமல் தனி நபரில் இருந்து ஆரம்பிக்கிறது. இப்பொழுது நான் சம்பவத்தை சொல்கிறேன், ஜாபீர் என்ன கவலையோடு இருக்கிறார்கள், ஜாபீர் என்ன கவலை, யார் சொல்ல, கடன் தொல்லை, சுருக்கமாக சொல்கிறேன், கடன் தொல்லை. அப்படியே ஆம்பளை தானே, சம்பாதித்து கடன் அடையுங்கள், தொழில் செய்யுங்கள், கை இருக்கிறது தானே, கால் இருக்கிறது தானே என்று பயான் பண்ணவில்லை. அப்படியா தந்தை அப்துல்லா அலியல்லானவர்கள் அல்லாவுடைய பாதை தியாக செய்வதற்காக எடுத்த கடன் என்னுடைய பொறுப்பாக ஷஹீத். இப்பொழுது நான் பொறுப்புதாரி. பல குமர்கள், கிட்டத்தட்ட 9 குமர்கள் சகோதரிகள், குமர காரியம் இரண்டு விடயம், கடன் சுமை, குமர சுமை. கண்ணியமானவர்களே, சமூகத்தின் ஒற்றுமை அவர்களுடைய கண்ணீரை துடைத்து உள்ளத்தை மகிழ்வித்து அவர்களை அவர்களுடைய நிலைமையிலிருந்து வெளியாக்கி அவர்களை சாதாரணமான எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வைக்கின்ற அளவு ஒற்றுமை போகும். அட்வைஸும் என்ன, அவருக்கு புத்திமதி மாத்திரம் சொல்வதல்ல ஒற்றுமை, அவரோடு பங்களிப்பது. அப்படியே ஜாபீர் நபி சொல்லார்கள், வாகனம் வைத்திருந்தார்கள், மிக பலகீனமான வாகனம், ரீகண்டிஷன் வாகனம், எத்தனையோ பேர் பாவித்து கை மாறிய வாகனம், மெதுவாக செல்கின்ற வாகனம், ஸ்லோ, சரியான ஸ்லோ. ஜாபீர், இந்த வாகனம் விற்பீர்களா? ஆன் விற்பேன். மதீனாவுக்கு வந்த பிறகு, பிரயாணம் முடிந்த பிறகு என்னோட வாருங்கள், வாகனத்தை வாங்குகிறேன். வந்தார்கள், எவ்வளவு வாங்கினீர்கள்? 5 ஓக்கியாக்களுக்கு வாங்கிய வாகனம். உதாரணம் சொல்கிறேன், ஒரு 5 லட்சத்துக்கு வாங்கிய வாகனத்தை, ரீகண்டிஷன் வாகனத்தை 8 லட்சத்துக்கு விற்க முடியாது, முடியாது. பாவித்த வாகனம், மிக பலகீனமான வாகனம், ஃபுல் சேவை செய்ய வேண்டிய வாகனம், எத்தனையோ பார்ட்ஸ்களை மாற்ற வேண்டிய வாகனம், விலை வராது. வாங்கிய விலைக்கு விற்பதே பெரிய பாடு. 5 ஓக்கியாக்களுக்கு வாங்கினேன், ஒரு கோவேறு கழுதை அல்லது ஒட்டகம். அப்படியே ஜாபீர், பிலால் நபியுடைய பணம் இருந்தது, பிலால் ஜாபீருக்கு 8 ஓக்கியாக்கள் கொடுங்கள், ரீகண்டிஷன் வாகனத்தை 3 ஓக்கியாக்கள் லாபம், 3 ஓக்கியாக்கள் லாபமாக கொடுத்தார்கள். விடயத்தை பாருங்கள், ஒருவருக்கு ஏற்பட்ட கவலையால் நபியவர்கள் செய்கின்ற பங்களிப்பு, ஒருவருக்கு ஏற்பட்ட டென்ஷனுக்கு நபியவர்கள் செய்கின்ற கைமாறு, ஒருவருக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நபியவர்கள் கூட நின்று இல்லாமலாக்குகின்ற ஒற்றுமை. ஜாபீருக்குத்தானே பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, எனக்குத்தான் சொத்து இருக்கிறது, காணி இருக்கிறது, பூமி இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, அவருக்கு பிரச்சனை என்று விடுபவன் முஸ்லிம் அல்ல. அவருக்கு என்ன செய்யலாம்? நான் வாங்கினார்கள், 8 ஊக்கியாக்களை கொடுத்தார்கள். வாகனத்தை வாங்கிய நபியவர்கள் சொல்லதாலே சொல்லம் ஒரு தடவையாவது வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து கூட பார்க்கவில்லை. உடனே ஜாபீர் அலி அவர்களை போக தயாராகும் பொழுது கூப்பிட்டு சொன்னார்கள், ஜாபீர் இதோ இந்த 8 ஊக்கியாக்களை தந்து வாகனத்தை வாங்கிவிட்டு இந்த வாகனத்தை இதே இடத்தில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறேன். கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை, குமர காரியத்தில் அகப்பட்ட ஒரு சகோதரர், அவரை நபியவர்கள் எப்படி அப்படி அவரை அப்படியே கண்காணித்து பராமரித்து அவரை கரை சேர்க்கிறார்கள். வாகனம் கூட விலைக்கு விற்கப்பட்டு வாங்கியவரே உடனே வாங்கிய வாகனத்தை தனக்கே அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால் வரலாற்றில் இப்படி நிகழ்வு இயக்கப்பட்டு நடந்திருக்குமா? நபி அவர்கள் சொல்லதான செல்லம், கோடீஸ்வரர் அல்ல, லட்சாதிபதியும் அல்ல, ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசி, ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசி. கண்ணியமானவர்களே, 3 தலைப்பறைகளை கண்டும் வீட்டிலே அடுப்பெரிப்பதற்கு எண்ணெய் இல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூக பற்றி, சமூகத்தில் கஷ்டப்படுபவர்களை செய்த உதவி. அது மாத்திரமல்ல ஜாபீர், உங்களுடைய அறுவடை நாள், அறுவடை நாளில் என்னை கூப்பிடுங்கள், நான் வருவேன் உங்களுடைய ஈத்தம்பள தோட்டத்துக்கு. எப்படி கண்காணிப்பு, எப்படி அவர்களை பராமரிக்கிறார்கள்? அறுவடை நாள் வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்தார்கள், உங்களுடைய கடன் உரிமையாளர்களை எல்லாம் வர சொல்லுங்கள், நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க இருக்கிறதோ எல்லோரையும் வர சொல்லுங்கள். கடன் உரிமையாளர்கள் வந்து நின்றார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் ஈத்தம்பழங்களை மரத்திலிருந்து பறித்து பித்தெடுத்து ஒவ்வொரு பேக்குகளிலே பொதி செய்து கடன் உரிமையாளர்களுக்கெல்லாம் ஈத்தம்பழங்களை கொடுத்து உங்களுடைய கடன் இதோ, உங்களுடைய கடன் இதோ, உங்களுடைய கடன் இதோ என்று கடனுக்கு தோதுவான ஈத்தம்பழங்களை கொடுத்து முழு கடன் உரிமையாளர்களும் தன்னுடைய கடனை பற்றி சென்று விட்டார்கள். ஜாபீர் அலிதான் சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னதாலே செல்லம் முழு கடனுக்கு பதிலாக எங்களுடைய ஈத்தம்பழங்களை பொதியிலே போட்டு போட்டு கொடுத்து முடித்து அனுப்பிவிட்டார்கள். கடன் தீர்ந்து விட்டது. அதற்கு பின்னால் நான் கணக்கு பார்த்தேன், வலிமையாக அந்த அறுவடையில் எந்த அளவு ஈத்தம்பழங்களை அறுவடை செய்வேனோ அந்த ஈத்தம்பழங்களில் இருந்து ஒரு ஈத்தம்பழம் கூட குறைந்திருக்கவில்லை. அது பறக்க நபியுடைய மோஜிசா அற்புதம். விஷயம் என்ன, பிறருடைய கடனுக்கு அவருடைய தோட்டத்தில் கனிகளை பறித்து பித்தெடுத்து அவருடைய கடனை அடைத்தார்கள். அதுக்கு பின் வசதி வந்தது, குமரி காரியம் நிறைவேறியது, குடும்பத்திலே வாழ்க்கையிலே அவர் செட்டில் ஆகினார், அவருடைய வாழ்க்கை தொடர்ந்தது. இந்த அளவு நபி அவர்கள் கண்ணியமான சமூகத்தில் ஒருவருக்கு கவலையா, பிரச்சனையா, பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, அவருக்கு நான் துஆ செய்கிறேன் என்று இருக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அவரோடு இணைந்து பங்களிப்பை செய்தார்கள். இது ஒற்றுமை, இதுதான் ஒற்றுமை. என்ன கண்ணியமானவர்களே, இந்த தலைப்பு இன்னொரு நிகழ்வை சொல்லி இன்னொரு தலைப்பை நான் நினைக்கிறேன். ஒற்றுமை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? உள்ளத்தில். உள்ளத்தில், உள்ளத்தில் பிறரை பற்றிய அன்பு, பிறரை பற்றிய மரியாதை, பிறரை பற்றிய கௌரவம் இருந்தால் சொல், செயல், பார்வை எதுவுமே மக்களுக்கு தீங்கிழைக்காது. அவர் தான் முஸ்லீம். அல் முஸ்லீம் மன் சலிம் அல் முஸ்லிமுன மில் லிஸானி வயதி. சொல்லும் செயலும் யாருக்கு டிஸ்டர்ப் இல்லையோ அவர் முஸ்லீம். சொல்லும் செயலும் லிசானே, சொல் செயல், அது வாட்ஸ்அப்பை கிண்டுகின்ற கை பட்டனாக இருக்கலாம், பிரஷராக இருக்கலாம், அது டச்சிங்காக இருக்கலாம், அது பேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுவதாக இருக்கலாம், செயல், அது எஸ்எம்எஸ் ஆக இருக்கலாம், அது எம்எம்எஸ் ஆக இருக்கலாம், அது ஆடியோவாக இருக்கலாம், அது வீடியோவாக இருக்கலாம், அது ஆர்டிக்கலாக இருக்கலாம், சொல் செயல் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லையா அவர் முஸ்லீம். அப்ப நமக்கு நாமே பிறருக்கு முனாபிக், பிறர் முனாபிக், பிறர் காபிர், பிறர் பாசிக் என்ற சீலை குத்தம் வந்து நான் முஸ்லீம் என்ற சீலை நமக்கு குத்த முயற்சிப்போம். நான் முஸ்லீம். கண்ணியமானவர்களே, மூன்று தினங்கள் தொடர்ந்து நபி அவர்கள் சபையிலே சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் ஒரு மனிதர் இப்பொழுது செல்வார், அவர் சுவர்க்கவாதி. மூன்று நாட்கள், மூன்று நாட்களும் ஒரே சகோதரர், ஒரே சஹாபி செல்கிறார். ஒரு வாயத்தில் அவர் சாதி நபி வக்காசல் இல்லாதவர்கள் சம்பவத்தை பாருங்க, சிறிய சம்பவம், ஆழமான படிப்பினை. மூன்று நாள் நபியர்கள் வர முன்னால் சொன்னார்கள், இப்பொழுது உங்கள் முன்னால் ஒருவர் தோன்றுவார், எத்தனோ பேக்கும் ரஜுலுஹு மின் அஹ்லி ஜன்னா, சொர்க்கவாதி. மூன்று நாட்களும் சாதி நபி வக்காசல் செல்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூன்று நாள் சபையில் இருந்து கவனிக்கிறார்கள், யார் இவர்? மூன்று நாட்களில் சொல்லப்பட்டவர் ஒருவர் சாஜலியலானோ. பின்னால் மூன்றாவது நாள் சேர்ந்தார்கள், கேட்டார்கள், அவருடைய வீட்டில் தங்க வேண்டும், மூன்று நாட்கள் தங்க வேண்டும், தாராளமாக தங்கலாம், அனுமதி கொடுத்தார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் இரவு பூராக விழித்து சாஜலியல் அவர்களை நோட்டம் எடுக்கிறார்கள். எதற்கு? குறை தேடுவதற்கல்ல, அவருடைய அவருடைய விலகினங்களை பார்ப்பதற்கல்ல. மூன்று நாட்கள் தொடர்ந்து நபி அவர்கள் இவரை சுவர்க்கவாதி என்று நன்மாராய சொல்லியிருக்கிறார்கள். இவரிடம் என்ன விசேஷமான அமல் இருக்கும், என்ன இரவு வணக்கம் இருக்கும்? இவர் நினைத்தார் இரவெல்லாம் வணங்குகிறாராக இருக்கும், இரவெல்லாம் குர்ஆன் ஓதுகிறாராக இருக்கும், இரவெல்லாம் நின்று தொழுகிறாராக இருக்கும் என்ற கற்பனையில் இரவு பூராக தூக்கத்தை தியாகம் செய்து விழித்து அவரை நோட்டமிட்டார்கள். மூன்று நாட்கள் வளமையான அமல், கொஞ்சம் சுபவுக்கு முன்னால் எழும்புவார், சுபவுக்கு மசதிக்கு செல்வார், வளமையா இரவில் தூங்குவார், திக்கரோடு தூங்குவார், தூக்கம் விழிப்பு வரும் பொழுது அங்கமிங்கும் புரளும் பொழுது திக்கர் செய்து கொள்வார். இவ்வளவுதான் அமல். அதுதான் நபர்களை பார்த்தார்கள், நானும் இதை செய்கிறேன், மற்றவர்களும் செய்கிறார்கள், ஓரளவு என்ன விசேஷமா ஒன்றும் இல்லையே. மூன்றாவது நாள் சகோதரில் அவரிடம், தோழரே, உங்களுடைய வீட்டில் மூன்று நாள் தங்கியது எதற்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மூன்று நாட்கள் தொடர்ந்து சொர்க்கவாதி என்று சொன்னார்கள், உங்களிடம் என்ன அமல் இருக்கும் என்று, விசேஷமான அமல் என்ன இருக்கும் என்று பார்த்து அதை நான் செய்து சொர்க்கவாதியாக மாற வேண்டும் என்ற இலக்கோடு தான் உங்களுடைய வீட்டில் தங்கினேன். நான் வளமையான அமல்களை தானே கண்டேன், என்ன எந்த விசேஷமான அமலை காணவில்லை சொன்னார்கள் சாதல் இல்லாதவர்கள். தோழரே, நீங்கள் கண்டதே என்னுடைய அமல் என்று சொல்லி வழி அனுப்பும் பொழுது போய்கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ரை போய்கொண்டிருக்கும் பொழுது, இங்கு வாருங்கள், என்னிடத்தில் ஒரு ரகசியமான அமல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறியப்படுத்தி நபி அவர்கள் அதை காரணமாக வைத்து தான் சொல்லியிருக்கலாம். என்ன அமல்? என்னுடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட அமல். என்னுடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது, படுக்கையிலே தலையணையிலே தலையை வைக்கும் பொழுது, என்னை தவிர்ந்த அனைவருடைய முழு மனிதர்களுடைய குரோதம், வஞ்சகம், கோபம், வைராக்கியம் எதுவும் இல்லாமல் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் தூங்குகிறேன். ஒவ்வொரு நாள் தூங்கும்படியுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திவிட்டு யாரை பற்றியும் குரோத வஞ்சக உணர்வுகள் இல்லாமல் தூங்குகிறேன். இதை வைத்து நபி அவர்கள் சொல்லியிருக்கலாம். இதுதான் உங்களை இந்த அந்தஸ்தை கொண்டு போய் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டே சுருக்க நன்மாராயத்தை பற்றி தந்த அமல் எது? எது? உள்ள பரிசுத்தம், மற்றவர்களை பற்றிய நல் எண்ணம், மற்றவர்களை பற்றிய சமாதான எண்ணம், விட்டுக் கொடுப்புள்ள எண்ணம், மன்னிக்கின்ற எண்ணம். சரி, கண்ணியமானவர்கள், இறுதியாக ஒற்றுமையை கெடுப்பவர்கள் யார்? ஒரு சமூகத்தை அடக்குபவர்கள் யார்? ஒரு சமூகத்தை சீர்குலைப்பவர்கள் எந்த தலைப்பில் வருவார்கள்? பிரதானமான ஒரு காரணம், நீங்கள் என்ன ஆய்வு செய்தாலும் என்ன ரிசர்ச் பண்ணினாலும் எந்த வரலாறு பார்த்தாலும் ஒரு சிலருடைய சுயநலம். நிகழ்வுகளை கழிந்த முடிக்கிறேன் சுருக்கமாக. நும்ருதிடமிருந்தது ஒரு சுயநலம், உலக ஆட்சியை கையில் வைத்தவன் வல்லரசு. அவருடைய சுயநலம் என்ன? அவர் நினைத்ததை நினைத்த இடத்தில் செய்ய வேண்டும், அவர் வேண்டியதை கொடுக்க வேண்டும். எந்த அளவு கை வைத்தார்? ஒன்றை சொன்னால் விளங்கிக் கொள்ளலாம். மனித உரிமை எந்த அளவு மீறினார் என்றால், மனித உரிமை எந்த அளவு மீறினார் என்றால், ஒருவர் அவருடைய அவருடைய மனைவியை கணவனிடம், அவருடைய மனைவியை இவர் கேட்டால் அனுப்ப வேண்டும். கணவனை கொன்று விட்டெடுப்பதல்ல, உயிரோடு இருக்கும் பொழுதே கேட்டால் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் கணவன் மரணம். அந்த அளவு மனித உரிமை மீறும். இது ஒன்றை சொன்னால் விளங்கிக் கொள்வீர்கள். கண்ணியமான வரலாறு சொல்கிறது குர்ஆன், சுயநலம் அழியும், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் அளிப்பான். அல்லாஹ்வுடைய படை நம்முடைய படை போன்றல்ல, அல்லாஹ்வுடைய படை அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய படையை பற்றி இல்லாஹு, அவனுடைய படை அவனுக்கு தான் தெரியும். அதனுடைய ஆள் அகலம், அதனுடைய சக்தி, அதனுடைய பவர், அதனுடைய தரம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அது நமக்கும் தெரியாது. அல்லாஹ் கொடுத்தான் என்ன படை தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பெரிய படை என்றால் அல்லாஹ் ஒன்றை வைத்து நினைத்ததை செய்வான். அல்லாஹ்வுக்கு தூசியும் தேவையில்லை, குண் என்ற வார்த்தை போதும். ஆனால் ஒரு நொண்டி கொசுவை வைத்து இந்த சுயநலவாதி அல்லாஹ் அளித்தான். ஒரு நொண்டி கொசு மூக்கால் சென்று மூளை அரிக்க தொடங்கியது, அரித்தது, கத்துவான், கதறுவான். முழு உலக ஆட்சிக்கு சொந்தக்காரன், முழு உலக வைத்தியர்கள் கட்டுப்பாட்டில் நிபுணத்துவம் வாய்ந்த வைத்தியர்கள் சிகிச்சை செய்தார்கள், சுகம் கிடைக்கவில்லை. ஒரு வைத்தியருடைய ஆலோசனை இவருக்கு செருப்படி கொடுக்க வேண்டும், இதுதான் இவருக்கு ஆறுதல். மூளை அரிக்கின்ற கொசுவை எந்த மருந்துக்கும் சாகவில்லை, எந்த வைத்தியத்துக்கும் அதை வெளிப்படுத்த முடியவில்லை. அவர் சொன்ன கருதி வருத்தம் நிற்க வேண்டும் என்றால் செருப்படி கொடுக்க வேண்டும், அந்த இடத்தை செருப்பால் எடுத்தால் கொஞ்சம் சுகமாக இருக்கும். ஆரம்பத்தினுடைய செருப்பை தூக்க பல்லாயிரம் பேர் இப்பொழுது கிவனிக்கிறார்கள். எதற்கு? அரசருக்கு சுகம் கொடுக்க. எதனால் சுகம் கொடுக்க? செருப்பால் சுகம் கொடுக்க. செருப்படிப்பட்ட உலகத்திலிருந்து போனால் முஸ்லீம்களை, ஈமான்தாரிகளை, அல்லாஹ்வுடைய அடியார்களை அடக்கி ஒடுக்க நாடுகின்றவன், விரும்புகின்றவன், அதை உலகத்தை ஆட்சி செய்கின்றவன் இருந்தாலும் அழிவு அல்லாஹ் பிறந்திருந்து வந்தால் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, யாராலும் சுகப்படுத்த முடியாத நோயை அல்லாஹ் கொடுப்பான். முழு உலகத்திலிருந்தும் அவர்களுடைய நாட்டுக்கு சிகிச்சைக்கு செல்வார்கள், அந்த நாட்டிலே அவனுக்கு ஒரு நோய் வரும், முழு உலகத்தில் இருக்கின்ற வைத்தியர்களால் சுகப்படுத்த முடியாது, அல்லாஹ்வுடைய தண்டனை. பிரான் ஒரு நாட்டை ஆட்டி படைத்தான், மிஸ்ர், ஈஜிப்த், எகிப்த், தமிழ், ஆங்கிலம், அரபு. அவருடைய ஆட்சியப்படி தெளிவாக சொல்வதால் வரலாறை சொல்கிறேன். என்னுடைய இனத்துக்குத்தான் எல்லாமே, நான் பெரும்பான்மை, நான் சக்தி வாய்ந்தவன், என்னுடைய எதையும் யாரும் தட்டி கேட்க முடியாது. எல்லாவும் என்னுடைய இனம்தான் முதலாளி, என்னுடைய இனம்தான் பணம், என்னுடைய இனத்துக்குத்தான் ஜாப், என்னுடைய இனத்துக்குத்தான் நீர்ப்பாசனம், என்னுடைய இனத்துக்குத்தான் மின்சார இணைப்பு, என்னுடைய இனத்துக்குத்தான் சுதந்திரம், என்னுடைய இனம் எதையும் எங்கும் எப்படியும் செய்யலாம், எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம், பிறர் ஏதாவது சிறியவுடையும் செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் என்ற ஒரு பாணியிலே அவன் சென்றான். என்ன நடந்தது? எந்த அளவுடைய அகங்காரம் அலைசரி முழுக்க மிசுர், மிசுருடைய ஆட்சியுடைய கையில் இல்லையா, நான் நினைத்ததை செய்வேன் என்னுடைய கையில். பகாதையில் அண்ணா தஜிரிவின் சாதி, இந்த நதிகள், ஆறுகள், சமுத்திரங்கள், குளங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில், நினைத்தவர்களுக்கு நான் நினைத்த உதவியை செய்வேன் என்ற ஆட்சி படைத்தான். கண்ணியமாடலே, பனேஸ்வராயில சிறுபான்மை, மூசா அலை சலாத்தை ரசூலா ஏற்றுக்கொண்டவர்கள் சிறுபான்மை, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை, ஆனால் அல்லாஹ் உதவி செய்ய நினைத்தான். எந்த கடலை, எந்த சமுத்திரத்தை, எந்த நதியை காட்டித்தனோ அந்த கடலிலே அல்லாஹ் அவனை மூழ்கடித்தான். இன்று வரைக்கும் அந்த மியூசியத்தில் வைத்திருக்கிறதால் இவன் போன்ற ஆட்சி செய்பவர்களுக்கு தான் முடிவு. என்னை கண்ணியமானே, நாம் ஒற்றுமைப்பட்டால், நாம் அல்லாவோடு இணைந்தால், நாம் சமூகத்திலே என்னென்ன கடமைகளை நாம் செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்கின்ற பொழுது யாராலும் நம்மை கீழே போட முடியாது. அல் இஸ்லாம் யாலு வலா யோலா, இஸ்லாம் எப்பொழுதுமே உண்மையான இஸ்லாம் மேலோங்கி செல்லும், அது கீழே போகாது. அது குரானை எரிக்கலாம், மசிதி உடைக்கலாம், முஸ்லிம்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம், குரான் எழுத்து இருக்கிறது, ஆனா உள்ளத்தில் இருக்கின்ற குரானை அழிக்க முடியாது. லவ் மகள் என்று குரானை அழிக்க முடியாது. குரானுடைய வாழ்க்கை நம்மிடம் இருந்தால் கலட்ட முடியாது. எனவே எதற்கும் அஞ்சாமல் இப்படி நமக்கு தேவை தைரியம். நம்முடைய வளமையான செயற்பாடுகளை முன்னின்று செய்வோம். ஏற்கனவே நம்முடைய தொழில்துறைகளில் ஈடுபட்டதை விட மும்மடங்கு மும்முரமாக உற்சாகமாக ஈடுபடுவோம். கண்ணியமானவர்களே, அலந்த ரிஸ்கை எவனாலும் பறிக்க முடியாது, தடுக்க முடியாது. ஹதீஸ் இருக்கிறது, அலந்த ரிஸ்கை நீங்கள் அனுபவிக்காமல் உங்களுக்கு மௌத்து வராது. அளக்கப்பட்ட முடிவு செய்யப்பட்ட தவணையை நீங்கள் வாழாமல் உங்களுக்கு மௌத்து வராது. இந்த நன்மாராயங்களை உள்ளத்தில் எடுப்போம். ஒற்றுமையை கட்டி காப்போம். ஒருவருக்கொரு மன்னிப்போம், மன்னிப்பு கொடுப்போம், விட்டுக் கொடுப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமை மிக்க ஒரு சமூகமாக நம்மை மாற்றுவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக. தலை இஸ்லாத்தின் முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்குவாயாக, நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக. விடயங்களுக்கு சொந்தக்காரன் நீ ஆல்வா, நீ நாடியதை செய்யக்கூடியவன் ஆல்வா, நீ நாடாததை யாரும் செய்ய முடியாது ஆல்வா, நீ கொடுப்பதை தடுப்பவன் கிடையாது ஆல்வா, நீ தடுத்ததை கொடுப்பவன் கிடையாது ஆல்வா. உன்னுடைய சக்தியை கொண்டு, வல்லமையை கொண்டு, உன்னுடைய பாசம் அன்பை கொண்டு எங்களுடைய நிலைமைகளை சீராக்கிய ஆல்வா, நெருக்கடிகளை இல்லாமலாக்கிய ஆல்வா, பறிக்கப்பட்ட உரிமைகளை அதைவிட பண்படங்கு அழகாக பரிபூர்ணமாக கண்ணியமாக மீட்டி தந்திரியாவா. எந்த விதமான இஸ்லாத்துடைய அடையாளங்கள் எங்களை விட்டு நீக்குவதற்கு நீ யாருக்கும் இடமளித்து விடாதயா அல்லாஹ். உன்னை மாத்திரம் வணங்குகிறோம் யா அல்லாஹ், உன்னிடம் மாத்திரம் நம்பிக்கை வைக்கிறோம் யா அல்லாஹ், உன்னை எந்த கட்டத்திலும் நாடுகிறோம் யா அல்லாஹ், பல்வேறுபட்ட துறைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் யா அல்லாஹ், பயந்து கொண்டு வாழ்கிறோம் யா அல்லாஹ். அந்த பயத்தை இல்லாமலாக்குவாயாக, அந்த பயத்துக்கு பதிலாக நிம்மதியை தருவாயாக. கோழைத்தனமும் ஏற்பட்டிருக்கிறது யா அல்லாஹ், அந்த கோழைத்தனத்துக்கு பதிலாக தைரியத்தை தருவாயாக. தலை நிமிர்ந்து வாழ வைப்பாயாக. ஏற்கனவே இருந்த கண்ணியத்தை விட பன்மடங்கு கண்ணியத்தை நமது நாட்டில் நமக்கு ஏற்படுத்துவாயாக. உலகத்தில் முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்துவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.